Honorable Shanmugam Kugadasan, you have 8 minutes. Honorable Shanmugam Kugadasan, you have 8 minutes, honorable member.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள 2024 37 கொண்ட மகளிர் வலுவூட்டல் சட்டத்தின் கீழான புதிய ஒழுங்கு விதிகள் மற்றும் தீர்மானங்கள் குறித்த விவாதத்தில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க விளைகின்றேன். 2024 37 கொண்ட மகளிர் வலுவூட்டல் சட்டத்தின் 13 பிரிவின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய ஒழுங்கு விதிகள் மற்றும் தீர்மானங்கள் முதன்முறையாக தேசிய பெண்கள் மேம்பாட்டுக் கொள்கை, தேசிய பெண்கள் ஆணைக்குழு மற்றும் முறைமன்ற நடுவர் ஆகியவற்றுக்கு சட்ட அடிப்படையான அடித்தளத்தை வழங்குகின்றன. இவை நாட்டின் சட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஒரு முதன்மையான திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றன. இவற்றின் முதன்மையான சிறப்பு கூறுகள் பின்வருமாறு. முதலாவதாக, அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படும் 7 உறுப்பினர்களை கொண்ட சட்ட அடிப்படையிலான அமைப்பாக பெண்கள் தேசிய ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பான்மையான பெண் உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதோடு தலைவரும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, கடந்த காலத்தில் இருந்த அமைப்புகளைப் போலன்றி இந்த புதிய சட்டத்தின் 30 பிரிவின் கீழ் இஆணைக்குழுவின் கட்டளைகள் மற்றும் பரிந்துரைகளை மூறுவோருக்கு எதிராக இலங்கை உச்சநீதிமன்றத்தின் மூலமான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் தெளிவான சட்ட செயலாக்கம் மற்றும் நீதித்துறை அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, பாலின பாகுபாடு, பணியிட துன்புறுத்தல்கள் மற்றும் பெண்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் வேளைகளில் விரைவான விசாரணை நடத்தி தீர்வுகளை பெற தனியான முறைமன்ற நடுவர் ஒம்புட்ஸ்மன் முறை உருவாக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, பெண்களது தற்தொழில் வாய்ப்புகள், சட்ட உதவி முறை பயிற்சிகள் மற்றும் பாலின சமத்துவ விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு நேரடியான நிதியளிக்கும் வகையில் பெண்களுக்கான தேசிய நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது, பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் களைவதற்காக ஐக்கிய நாடுகள் பன்னாட்டு உடன்படிக்கையின் உறுதிகளை இலங்கையின் உள்நாட்டு சட்டத்துக்குள் கொண்டுவர வந்து இணைத்துள்ளது. இலங்கையின் வரலாற்று அடிப்படையிலான சட்ட சூழலையும் 2024 37 கொண்ட சட்டத்தின் புதிய ஒழுங்குவிதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சட்டம் மற்றும் நிறுவன அதிகாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய சட்ட கட்டமைப்பின் கீழ் அதிகாரத்துவ முறைமையானது சட்ட அடிப்படையிலான அதிகாரமற்ற இலங்கையின் மகளிர் பணியகம் மற்றும் அமைச்சுகளின் அறிவுரை குழுக்களையே சார்ந்திருந்தது. புதிய சட்டத்தின் கீழான ஒழுங்குவிதிகள் அரசியலமைப்பு சபையால் பரிந்துரைக்கப்படும் கட்டற்ற அமைப்பாக இயங்கும் பெண்கள் தேசிய ஆணைக்குழுவை நிறுவுகின்றது. பழைய கட்டமைப்பின் கீழ் செயலாக்க அதிகாரங்கள் வரும் பரிந்துரைகளை மட்டுமே வழங்க முடிந்தது. மேலும் அமைச்சின் முடிவுகள் அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை சார்ந்திருந்தது. புதிய ஒழுங்கு விதிகளின்படி நேரடி விசாரணை அதிகாரம், அழைப்பாணி அனுப்பும் உரிமை மற்றும் உயர்நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் ஆகியன வழங்கப்பட்டுள்ளன. பழைய சட்ட கட்டமைப்பின் கீழ் குறைகளை தீர்க்கும் முறையானது காவல்துறை மற்றும் குடிசார் தொழில் நீதிமன்றங்கள் ஊடாக நீண்ட கால தாமதங்களை கொண்ட நடைமுறையாக காணப்பட்டது. புதிய கட்டமைப்பின் கீழ் பாலின பாகுபாடு மற்றும் பணியிட துன்புறுத்தல்களுக்கு விரைவான தீர்வான தனியான பெண்கள் உரிமைகளுக்கான முறைமன்ற நடுவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பழைய சட்டமைப்பின் கீழ் நிதி வளங்கள் ஆண்டுதோறும் அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்படும் அரசு பாதகத்தின் மாறுதலுக்கு உட்பட்டிருந்தது. புதிய கட்டமைப்பின் கீழ் சட்ட அடிப்படையிலான பெண்களுக்கான தேசிய நிதியம் மூலம் நிதி திரட்டல் மற்றும் நிர்வாக பராமரிப்பு மேற்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள், கல்வி அறிவு, தாய்சேய் நலம் பேணல் முதலிய மனித மேம்பாட்டு குறிகாட்டிகளில் இலங்கை உலக அளவில் பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் முடிவெடுக்கும் உயர்மட்ட பதவிகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் கவலையளிக்கும் நிலையிலே நீடிக்கின்றது. இலங்கையின் குடித்தொகையில் 52% வாக்காளர் தொகையில் 56% பெண்கள் ஆவார். எனினும் 225 உறுப்பினர்களை கொண்ட இந்த நாடாளுமன்றத்தில் 22 பெண் பிரதிநிதிகளே உள்ளார்கள். இது வரும் 9.8% ஆகும். உலக அளவில் நாடாளுமன்ற பெண் பிரதிநிதித்துவ வரிசையில் 193 நாடுகளில் நமது இலங்கை 135வது இடத்தில் உள்ளது. ருவாண்டா நாட்டின் நாடாளுமன்றத்தில் 60% அதிகமான பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளமையை இவ்விடத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாயிருக்கும் என நம்புகின்றேன். ஸ்வீடன், பின்லாந்து, நோர்வே முதலிய நாடாளுமன்றங்களில் 42.47% பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளன. தெற்காசிய வலயத்தில் உள்ள நேபாள நாடாளுமன்றத்தில் 34%, பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 21.7%, வங்காளதேச நாடாளுமன்றத்தில் 21% பெண்கள் பிரதிநிதிகள் உள்ளனர். இலங்கையில் இப்பொழுது செயல்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 22.8% உள்ளது. நமது அயலில் உள்ள இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் இது 50% உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அமைச்சரவை அமைச்சர்கள் 22 பேரில் 20 மட்டுமே பெண்கள் ஆவார். இது 9%. நாட்டில் உள்ள 32 பிரதி அமைச்சர்களில் ஒருவர் மட்டுமே பெண் ஆவார். இது 3%. கனடா நாட்டு அமைச்சரவையில் 50% பெண்கள் ஆவார். இந்த நிலை 2025 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது என்பதனை நாம் இவ்விடத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாயிருக்கும் என நம்புகின்றேன். நாட்டில் உள்ள 25 அமைச்சு செயலாளர்களில் நால்வர் மாத்திரமே பெண்கள் ஆவார். இது வெறும் 16%. நாட்டில் உள்ள 25 மாவட்ட செயலாளர்கள் அரசாங்க அதிபர்களில் ஒருவர் மாத்திரமே பெண்ணாவார். இது 4%. நாட்டில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 13 பேரில் ஒருவர் மட்டுமே பெண்ணாவார். அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 15 பேரில் ஒருவர் மட்டுமே பெண்ணாவார். இவை முறையே 7.7 மற்றும் 6.7%. நாட்டில் உள்ள 17 அரச பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களில் ஒருவர் மட்டுமே பெண்ணாவார். இலங்கையின் குடித்தொகையில் 52% உள்ள பெண்களின் பிரதிநிதித்துவத்தை சட்டவாக்கத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் முடிவுகளை எடுக்கும் தளங்களில் 50% என்னும் அளவுக்கு சமநிலையை நோக்கி உயர்த்த வெறுமனே விழிப்புணர்வு பரப்புரைகள் மட்டும் போதாது. அதற்கு சட்ட கட்டமைப்பு அடிப்படையிலான மாற்றங்கள் தேவையாகும். 2024 ஆம் ஆண்டின் 37 இலக்கம் கொண்ட மகளிர் வரவுறுதி சட்டத்தின் புதிய ஒழுங்கு விதிகள் மற்றும் தீர்மானங்கள் முன்னேற்றமான நடவடிக்கைகள் என்ற பொழுதிலும் இதன் மீது சில விமர்சனங்கள்
முன்வைக்கப்பட்டுள்ளன.
முதலாவதாக, இந்த சட்டமானது பெண்களின் சமூகம், பொருளாதாரம், மகளிர் தேசிய ஆணைக்குழுவின் பணிமுறை, பதவிகள், உரிமைகள், ஊதியங்கள் முதலியன பற்றி பேசினாலும் நாடாளுமன்றம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கான கட்டாய ஒதுக்கீட்டை சேர்க்க தவறிவிட்ட என பெண் அமைப்புகள் விமர்சிக்கின்றன. இரண்டாவதாக, புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பெண்கள் தேசிய ஆணைக்குழு, ஏற்கனவே இயங்கி வரும் இலங்கை மனித ஆணைக்குழு மற்றும் மகளிர் விவகார அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையிலான அதிகார வரம்புகளில் குழப்பங்களும் முரண்பாடுகளும் உள்ள வாய்ப்பு உள்ளது. மூன்றாவதாக, பெண்களுக்கான தேசிய நிதியத்துக்கு போதுமான அரசு நிதி ஒதுக்கீடு சரியான நேரத்தில் கிடைக்காத இடத்து இந்த புதிய ஆணைக்குழுவும் முறைமன்ற நடுவர் அலுவலகமும் வேறு அமைப்புகளாக மாறக்கூடிய வரும் இடர் உள்ளது. மேலே குறிப்பிட்ட விமர்சனங்களையும் அறைகூல்களையும் திமர்த்தி செய்து 2024 ஆம் ஆண்டின் 37 கொண்ட பெண்கள் வலுவூட்டு சட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த பின்வரும் பரிந்துரைகளை நான் முன்வைக்கின்றேன். முதலாவதாக, நாடாளுமன்றம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வந்து வேட்பாளர் பட்டியலில் குறைந்தபட்சம் 50% பெண் வேட்பாளர்கள் இருப்பதை கட்டாயமாக்க வேண்டும். இரண்டாவது, புதிய பெண்கள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மனிதவர் ஆணைக்குழுவிற்கும் இடையே தெளிவான எல்லைகளை வரையறுத்து குறைகள் தாமதம் ஒன்று விசாரிக்கப்படுவதை உறுதி செய்ய சட்ட அடிப்படையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, பெண்களுக்கான தேசிய நிதியத்திற்கு வரும் நன்கொடைகளை மட்டும் நம்பியிருக்காமல் ஒவ்வொரு ஆண்டின் பாதுகீட்டிலும் நாடாளுமன்றத்தின் மூலம் நேரடியான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். நான்காவதாக, இந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் இலக்குகளின் முன்னேற்றத்தை அரையாண்டுக்கு ஒரு முறை மதிப்பாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நாடாளுமன்ற சிறப்பு மேற்பார்வை குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். ஐந்தாவதாக, குடும்ப பொறுப்புகள் காரணமாக பெண்கள் வேலையை கைவிடுவதை தவிர்க்க குறைந்த செலவிலான குழந்தைகள்
முன்பள்ளிகள்,
நெகிழ்வுத்தன்மை கொண்ட பணி நேரங்கள் மற்றும் மகப்பேற்று விடுப்பு வசதிகளை சட்ட அடிப்படையிலாக்க வேண்டும். இலங்கையின் மகளிர் வலுவூட்டு சட்டம் என்பது ஏதோ ஒரு சாரருக்கு வழங்கப்படும் சலுகை அல்ல. மாறாக அது நாட்டின் பொருளாதார மீட்சிக்கும் ஜனநாயக முதிர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒரு முதலீடாகும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Order, please. The ongoing proceedings of this house shall stay suspended until 1 p.m. for the lunch break.